الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. اما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: فلا تحسبن الله غافلا عما يعمل الظالمون، صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: دعوة المظلوم مستجابة وإن كان فاجرا فخجوره على نفسه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகழ்த்த அம்புடைய இனமாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பித்ததினால் சலாம் சலாத்தும் சத்திய சூதர் சன்மார்க்க போதகர் எமது உயிருடன் மேலான அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை புயந்த அல்லாஹ்வுகள் சாவியுங்கள் கடவுள் சாவியுங்கள் கியாம வரிவந்த பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் எத்திக்காப்புடைய நியத்திலும் விட்டிருக்கும் இடத்தமே சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு இந்த கடமைகளை எவிரிக்கின்றானோ படித்திருக்கின்றானோ அந்த கடமைகளை முற்றுமுழுதாக கண்ணியமான முறையில் பெணிதலான முறையில் எடுத்து நடவுங்கள். எந்த விடயங்களை விட்டும் அல்லாஹுக்கு சுபஹானஹு தவிர்த்து விலகி நடக்கும்படி அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படி ஆரம்பமாக இணைக்கும் அப்பால் உங்களும் அனைவர்களுக்கும் உயர்ந்த தீன் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா வழங்கியிருக்கின்றான். இந்த தீன் இஸ்லாம் என்ற மார்க்கம் வெறுமனே எங்களுக்கு இபாதத்துகளை மாத்திரம் சொல்லித்தந்த மார்க்கம் அல்ல, மாறாக மனிதன் பிறந்ததிலிருந்து மனிதன் மரணிக்கும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சகல துறைகளுக்கும் சகல தேவைகளுக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த தீன் இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் அழகான வழிகாட்டல்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த வகையில் ஒவ்வொரு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் எமது வாழ்க்கையில் கொண்டிருக்கிறது ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய பகுதி. இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது ஹுகூக்குல் இபாத், அடியார்கள் அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள். எனவே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த ரெண்டு பகுதிகளையும் இஸ்லாம் கூறிய முறைப்பிரகாரம் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அதை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் இவ்வுலகிலும் வெற்றியாளர்களாக நாளை மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த தரஜாவை அடையக்கூடிய நிர்வாகத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா வழங்குவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த தீன் இஸ்லாம் என்ற மார்க்கம் அநீதிகளை ஒழித்த மார்க்கம், அட்டூழியங்களை ஒழித்த மார்க்கம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவும் தனது குர்ஆனிலே தன்னுடைய சிஃபாத்தை பற்றி தன்னை பற்றி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடக்கூடிய நேரத்தில் வமா அன பிலல்லாஹில் லதீ, நான் அடியார்களுக்கு அநீதி செய்யக்கூடியவன் அல்ல. இன்னல்லாஹ லா யஹ்தீ அன்-நாஸ் ஷய்யா, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எந்த சந்தர்ப்பத்திலும் மனிதர்களுக்கு எந்த விதமான அநீதியை விளைத்தாதவன் என்பதாகவும் குர்ஆனில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய சிஃபாத்துகளை பற்றி எங்களுக்கு தெளிவாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். மேலான கர்மாங்கலி அன்பான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த அநீதி இந்த லுலும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறார். யா இபாதி, எனது அடியார்களே, இன்னி ஹர்ரம்து லுல்ம அலா நஃப்ஸி, என் மீதே அநீதி அநியாயம் இழிப்பதை அநீதி செலுத்துவதை நான் ஹராமாக ஆக்கிக் கொண்டேன். எனவே உங்களுக்கு இடையிலும் அநீதி இழைக்கக்கூடிய இந்த செயலை ஹராமாக ஆக்கிருக்கின்றேன். எனவே உங்களுக்கு இடையில் யாருக்கும் அநீதி இழைக்காதவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுவதாக அரபி ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்வைக்கிறார்கள். மேலான கனவான்களில் அன்பான சகோதரர்களே, அநீதி என்பது இது பல விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அநீதி என்பது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தௌஹீதுனுடைய ஏகத்துவ கொள்கை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். நாம் அனைவர்களும் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள், இதை இவ்வாறான நிர்வாகியத்தை பெற்றுக் கொண்டவர்கள், இந்த புனிதமான தீன் இஸ்லாத்தை மறுத்து வெறுத்து ஒரு அந்நிய மதத்தை அவன் தருகின்றான், அதை சிலை வணக்கத்திலே ஈடுபடுகிறான் என்றால் இதுவும் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களின் மிகப்பெரிய நுழும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது. நிறைவேற்றாமல் நாம் அதனை பொறுப்போக்கு செய்யக்கூடியவர்களாக, அதை நிறைவேற்றாதவர்களாக, அதனை கவனையிலும் செலுத்தாதவர்களாக நாம் இருக்கக்கூடிய நேரமும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதுவும் அநீதியிலே ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு தொழுகையை கடமையாக ஆக்கிருக்கின்றான். அல்லாஹ் உடம்பு ரீதியாக சந்தரிக்கக்கூடிய ஏராளமான ஞானத்துகளுக்கு அரண்படைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த தொழுகையை ஒரு மனிதன் அதை தொழாமல் உதாசீனம் செய்யக்கூடியவனாக, அதனை பொறுப்போக்கு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்றால் இதுவும் அநீதியினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தொழுகையை ஒரு மனிதன் கலா செய்கிறான் என்றால் அவன் இஸ்லாத்திலே அவனுடைய நிலை என்ன என்பதை அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு அதை பற்றி சொல்லக்கூடிய நேரம், மன் ஃபஸதுஹு ஸலாத்துல் அஸ்ரி கண்ணமா உச்சிரமான, ஒரு மனிதனுக்கு அசருடைய தொழுகை கலாவாக ஆகும் என்றால் அவனுடைய முழு சொத்துக்களும் முழு குடும்பமும் விளக்கப்பட்ட ஒரு நபரை போன்று இருப்பதாக ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சித்தரித்து எங்களுக்கு கோடித்து அதை முன்வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு மனிதன் அழகாக பல மாதங்களாக பல வாரங்களாக திட்டமிட்டு ஒரு வீட்டை கட்டுகிறான், அது ஒரு கடையை கட்டுகிறான், அந்த கடையை கட்டி அதனுடைய சிறப்பு விழாவுக்காக வேண்டி தன்னுடைய இரத்த உறவுமுறையாக இருக்கக்கூடிய உற்றார்கள் உறவினர்கள் தன்னுடைய தந்தை தன்னுடைய தாய் தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் தனக்கு தெரிந்தவர்கள் தனக்கு அறிமுகமானவர்கள் அனைவர்களும் அந்த இடத்திலே வருகிறார்கள், அந்த இடத்திலே ஆஜராகிறார்கள். இந்த நேரம் சற்று ஒரு தேவையின் நிமித்தமாக அந்த மனிதன் வெளியிலே போகிறான். போய்விட்டு தன்னுடைய அந்த இடத்துக்கு வருகை தரக்கூடிய நேரம் அதில் ஒரு பொம் வெடிக்கப்பட்டு அந்த கட்டடங்களுக்குள் தனக்கு ஏற்படக்கூடிய நொம்பலமான நேரத்திலே ஆறுதல் கூறக்கூடிய தன்னுடைய தகப்பன் தன்னுடைய மனைவி தன்னுடைய தாய் தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய உற்றார்கள் அனைவர்களும் கட்டடத்துக்குள் சிறையுண்டான அந்த கோரமான சாட்சியை பார்க்கக்கூடிய நேரம் அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நான் உலகத்தில் வாழ்வதை விட நானும் மண்ணுக்கு கீழால் வாழ்வது நன்றாக இருக்குமே என்ற உணர்வை ஏற்படுவதை போன்ற ஒரு நிலையை தான் அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தொழுகை கலாவாக கூடிய மனிதனுடைய நிலையை பற்றி குறிப்பிட்டார்கள். மேலாண் கர்வாங்கிலே அன்பான சகோதரர்களே, எனவே அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக ஆகிய கடமைகளை இமாதத்துகளை தெரிவதை நிறைவேற்றாமல் அதனை பொறுப்போக்கு செய்யக்கூடிய செயலும் அநீதியாக நுணுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பொருளை கொடுத்திருக்கின்றார், அவருடைய பொருளில் ஜகாத் கடமையாக இருக்கிறது,
ஆனால் அந்த ஜகாத்தை அவன் நிறைவேற்றாத சந்தர்ப்பத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இவன் செய்திருந்த அநீதி, அவன் செய்யக்கூடிய ஜகாத்திலே செய்யக்கூடிய இருக்கடிப்பு, அவனுடைய ஊழல், அவனுடைய மோசடி, அதனுடைய விளைவாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இவனுடைய பொருளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, நாளை கியாமத்துடைய நாளையிலும் அல்லாஹுடைய அந்த சன்னிதானத்திலே இவன் குற்றவாளியாக நிறுத்தப்படக்கூடிய அந்த நிலைக்கவன் தள்ளப்படுவான் என்பது ஹரீசனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வாறு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சந்தரிக்கக்கூடிய இபாதத்துகளை சிறிவர நிறைவேற்றுவது இது ஒரு பாரிய கடமையாக இருக்கின்றது. இதிலே நாம் பொடுபோக்கு செய்யக்கூடியவர்களாக, அதை நிறைவேற்றாதவர்களாக ஆகக்கூடிய நேரம் நாம் அதிலே லாலிமீன்களாக அநியாயக்காரர்களாக மாறக்கூடிய ஒரு சூழலிலே தள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இதே போன்றுதான் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அடியார்கள் அடியார்களுக்கிடையில் விளம்பரக்கூடிய ஏராளமான அநீதிகளை பற்றி அறிவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய பொருள், ஒரு மனிதனுடைய உயிர், இது கண்ணியமானது. இதை ஒரு மனிதனுடைய மானத்தை போக்குவது, ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை போக்குவது, ஒரு மனிதனுடைய பொருளை அபகரிப்பது, ஒரு மனிதனுடைய உயிரை இல்லாமல் அவனை கொலை செய்வது, இது பாரி ஒரு குற்றமான, இது பாரி ஒரு பாவமான, இது ஒரு பாரி ஒரு அநீதியான செயல் என்பதை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் அந்த பகுதியில் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவுடைய அந்த சந்தர்ப்பத்திலே அறிஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் இன்ன திமாஅகும் வா அம்வாலகும் வா அராலகும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதிக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹ்ரிக்கும் ஹாதா ஃபி வலதிக்கும் ஹாதா, இன்றைய அரபாவுடைய நாள், இந்த புனிதமான அரபாவுடைய இந்த தினம், இந்த மாதம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு கண்ணியமானதோ, எவ்வளவு மேன்மையானதோ, இதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய பொருள், ஒரு மனிதனுடைய உயிர் மேலானது, அது கண்ணியமானது என்ற செயலை அறிவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள் என்றால், அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று அடியார்களுக்கு இடையில் விளம்பரக்கூடிய, குடும்பங்களுக்கு இடையில் விளம்பரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய நேரம் ஏராளமான விதங்களிலே அதனுடைய தோற்றம் என்று காட்சியளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனந்தர சொத்தை எடுக்கலாம், ஒரு வீட்டிலே ஒரு தகப்பன் வஃபாத்தாகிவிட்டார் என்றால் அங்கு இஸ்லாம் எங்களுக்கு குர்ஆன் தெளிவாக அனந்தர சொத்தினுடைய பாடத்தை அல்லாஹ் யாருக்கும் பங்கு வைக்கக்கூடிய எந்த நபிக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த அனந்தர சொத்தினுடைய விடயத்தை எவ்வாறு பங்கு வைக்க வேண்டும் என்ற அந்த விதத்தை அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சூரத்து நிசாவினுடைய அந்த சூராக்களிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வாரிசுக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இடையில் ஒரு மையத்து விட்டு சென்ற அந்த அனந்தர சொத்தை எவ்வாறு பங்கு செய்ய வேண்டும் என்று அந்த சட்டத்திட்டங்களை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக எங்களுக்கு முன்வைக்கின்றான். மேலான கனவான்களை அன்பான சகோதரர்களே, எனவே அனந்தர சொத்தினுடைய விடயத்திலே விடம்பெறக்கூடிய அநீதி தில்க ஹுதூதுல்லாஹ், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய வரையறைகள், அல்லாஹ் எங்களுக்கு சில வரையறைகளை வைத்திருக்கின்றான். யார் எல்லை மீறி தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் அல்லாஹ் கூறிய பிரகாரம் அனந்தர சொத்தை பிரிக்காமல் யார் அதில் அநீதிகளையும் யார் அதில் இருக்கடிப்புகளும் செய்கிறார்களோ, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நிரந்தரமான அந்த நரக நெருப்பிலே நுழைவித்து விடுவோம் என்று குர்ஆனிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த அளவுக்கு இந்த அனந்தர சொத்தினுடைய விடயத்தை அல்லாஹ் எங்களுக்கு முன்வைக்கிறான் என்றால், அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று ஏராளமானவர்கள் ஒரு வீட்டிலே ஒரு மனிதர் வஃபாத்தாகிவிட்டால் அவருடைய கடமை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதை நான் விளங்கி வைத்திருக்கிறதை போன்று அடுத்த கட்டமாக அவருடைய ஈமை கிளைகளை முடித்ததற்கு அடுத்த கட்டமாக அனந்தரக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவருடைய மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், அவருடைய குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இடையில் அனந்தர சொத்தினுடைய அந்த சொத்தை எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் நீங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அதே முறையில் நாம் அந்த அனந்தர சொத்தை பங்கு பிரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை ஒரு சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மையத்தை அடக்கம் செய்ததற்கு பின்னால் ஏராளமான பூகம்பங்கள் தன்னுடைய குடும்பத்துக்களே வெடிக்கக்கூடியதாக, குடும்பங்கள் சிறக்கக்கூடியதாக, இரத்த உறவுமொழியாக இருக்கக்கூடியவர்கள், இரத்த பாசமுள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த அனந்தர சொத்தை பகவான் எவ்வளவு நீளமாக எங்களுக்கு முன்வைத்திருக்கின்றதோ அந்த முறையில் நாம் பங்கீடு செய்யாத விதையின் காரணமாக குடும்பங்கள் இந்த சிலரை வெடிக்கக்கூடியதாக, பரம்பரை பரம்பரையாக, வாழையடி வாழையடியாக, வருடம் வருடமாக அவர்களுக்கிடையில் யுத்தம் நடைபெறக்கூடியதாக இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அனந்தர சொத்தை எப்படி பங்கிக்க வேண்டுமோ அதே முறையில் நாம் பங்கு வைக்காமல் அதிலே பொறுப்போக்கு செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் இது ஆகக்கூடிய அநீதி என்பதை நாம் அனைவர்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலான கனவான்களே, அன்பான நேயர்களே, ஒரு மனிதர் ஃபாத்தாகிவிட்டார் என்றால் ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு அந்த மையத்தினுடைய இனிய கிரைகளை நாம் நிறைவேற்றுவதை போன்று அடுத்த கட்டமாக அந்த மையத்தை விட்டு சென்று அனந்தர சொத்தை பற்றியும் இஸ்லாம் எங்களுக்கு இந்த சரியா எங்களுக்கு அழகாக தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கிறது. இவர் விட்டு சென்ற சொத்தாக இருக்கிறது என்றால், முதலாவது இவர் விட்டு சென்ற அந்த சொத்திலே அல்லாஹ்வுடைய கடமைகள் ஜகாத்து கடமையாக இருக்கிறதா, அவர் விட்டு சென்ற அந்த அனந்தர சொத்திலே என்ன கடமை இருக்கிறதோ அந்த கடமையை, முதலாவது அவருடைய அந்த மையத்தினுடைய அனந்தரக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றுவது முக்கியமான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த மை உலகத்திலே வாழக்கூடிய நேரம் யாரிடத்திலேயாவது கடன் எடுத்திருக்கலாம், அல்லது யாரிடத்திலேயாவது பல பொருள்கள் எடுத்திருக்கலாம், இதை அவருடைய அந்த விட்டு சென்று அந்த சொத்திலிருந்து நிறைவேற்றுவதை வாரிசின்களுடைய கடமையாக இருக்கிறது. அதே போன்றுதான் அந்த மை அவர் உயிரோடு வாழக்கூடிய நேரத்தில் அவருடைய சொத்திலிருந்து அனாதை இல்லங்களுக்கு, மத்திலுகளுக்கு, மதரசாக்களுக்கு ஏதாவது வக்ஃபாக அவர் வசியம் செய்திருந்தால் அவருடைய வசியத்தை நிறைவேற்றுவதும் அந்த வாரிசியங்களுடைய அனந்தரக்காரர்களுடைய கடமையாக இருக்கிறது. அது தடுத்ததாகத்தான் அனந்தரக்காரர்கள் தனது தந்தையினுடைய சொத்தை அவர்களுக்கிடையில் ஆண் பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் யாரு அனந்தரக்காரர்களுடைய என்னென்ன நபர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கிடையில் இஸ்லாம் எவ்வாறு அனந்தர சொத்தை பங்கு வைக்க வேண்டும் என்று தெளிவாக எங்களுக்கு கோடிட்டு காட்டியிருக்கின்றதோ அதே முறையில் அந்த அனந்தர சொத்தை பங்கீடு செய்ய வேண்டும் என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு சரியா எங்களுக்கு எவ்வளவு ஆழமாக எவ்வளவு தெளிவாக மகனுக்கு சொல்ல முடியாது, வாப்பாவுடன் நான் ரொம்ப இரக்கமாக இருந்தேன், எனவே வாப்பாவுடைய உருவத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று மூத்த மகனுக்கு தாவா செய்ய முடியாது. வாப்பா இருக்கக்கூடிய நேரம் நான் தான் இந்த கடையை பார்த்துக் கொண்டிருந்தேன், நான் தான் பராமரித்துக் கொண்டிருந்தேன், இந்த கடையை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று அவருக்கு தாவா செய்ய முடியாது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்ல முடியாது, இந்த வீடு வாப்பாவுடைய காலத்திலும் நாம் தான் இருந்தோம் என்று அவர்களுக்கு வீட்டை சுரண்ட முடியாது. இஸ்லாம் அழகாக மிக தெளிவாக அதை எங்களுக்கு அனந்தர சொத்தை எவ்வாறு பங்கு செய்ய வேண்டும் என்ற விதங்களை எந்த அளவுக்கு ஆழமாக எந்த அளவுக்கு விரிவாக ஒரு கணவர் பார்த்தாகிட்டார் என்றால் அவருடைய அந்த மனைவியினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை அது ஆனா அது பெண்ணா அது இரட்டையாக பிறக்கப் போகிறதா, மீதமாக இருக்கக்கூடிய ஏனைய அனந்தரக்காரர்களுக்கிடையில் இந்த அனந்தர சொத்தை எவ்வாறு பங்கீடு செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்கு அழகாக எமது மதுகவனுடைய ஃபுகஹாக்கள் இஸ்லாமிய எங்களுடைய ஆய்வாளர்கள் அதை இழந்த அழகாக எங்களுக்கு கோடித்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு மனிதர் திடீரென காணாமல் போய்விட்டார், எனவே மக்கூதாக இருக்கக்கூடிய அந்த காணாமல் போனவருடைய அவருடைய உறவினர்களுக்கிடையில் அனந்தர சொத்தை எவ்வாறு பங்கீடு செய்ய வேண்டும். அதே போன்று பல வருடங்களாக இரண்டு தலைமுறைகளாக மூன்று தலைமுறைகளாக அனந்தர சொத்து பங்கீடு செய்யப்படவில்லை. மூன்றாவது தலைமுறையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அங்கே அந்த சொத்துக்கு அதிபதிகளாக அனந்தரக்காரர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கிடையில் நாம் நினைத்த பிரகாரம் அனந்தர சொத்தை பங்கீடு செய்ய முடியாது. அதற்கு இஸ்லாமிய சட்டங்களுக்கு அழகாக அந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு அனந்தரத்தை பிரிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு மிக தெளிவாக அழகாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது. மேலான கர்வாங்களே, அன்பார் அணியர்களே, இன்று என்ன நடக்கிறது? சகோதரர்களாக ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் பெண்களுக்கு அனந்தரத்து தேவையில்லை, இந்த தடையினுடைய முழு அதிகாரமும் எனக்குத்தான் இருக்கிறது என்று ஆண்கள் தாவா செய்யக்கூடிய நிலைமையும் இன்று இருக்கிறது. ஏன் பெண்கள் நிக்காக முடிக்கப்பட்டு விட்டார்கள், அவர்களுடைய கணவன்மார்கள் அவர்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சந்தையினுடைய இந்த அனந்தர சொத்துக்கு என்னுடைய சகோதரிகள் அவர்கள் எவ்விதத்திலும் இதற்கு உரித்தாக மாட்டார்கள். ஏன் இவர்களுக்கு கொடுத்து விட்டால் இந்த எங்களுடைய சகோதரிகளுடைய கணவன்மார்கள் அதை அனுபவித்து விடுவார்கள், அதனால் கொடுக்க முடியாது என்று அந்த குருட்டுத்தனமான இஸ்லாமிய சரியாவை விளங்காது தாவா செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு முனையிலே அவர்கள் சிலவர்கள் தனவந்தர்களாக இருக்கிறார்கள், சொத்து அதிபதிகளாக உடையவர்களாக இருக்கிறார்கள், கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். எனவே தனவந்தர்களுக்கு நாம் கொடுக்க மாட்டோம், எனவே நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம், எனவே நாம் தான் இந்த அனந்தர சொத்துக்கு ரொம்பவும் அதிகாரமுடையவர்கள், அருகதை உள்ளவர்கள் என்று இவ்வாறான போராட்டமும் செய்யக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் இல்லாமல் இல்லை. மேலான கர்வான்களே, அன்பான நேயர்களே, அது மாத்திரமல்ல, ஒரு கணவருக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள், அந்த சந்தர்ப்பத்தில் கூட இன்று ஏராளமாக இடம்பெறக்கூடிய அநீதி என்னவென்றால், மூத்த மனைவியினுடைய மூத்த மனைவியும் மூத்த மனைவியினுடைய குழந்தைகளும் தனது கணவருடைய முழு சொத்துக்கும் அவர்கள்தான் அதிபதிகளாக மாறிவிடுகிறார்கள். இரண்டாவது மனைவியாக இருக்கக்கூடிய இரண்டாவது மனைவியினுடைய குழந்தைகளுக்கு அனந்தர சொத்தை விட்டும் அவர்களை மஹ்ரூம்களாக அதிலிருந்து நீக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு எந்த பகுதியும் கொடுக்காமல் அணை செய்யக்கூடியவர்களும் இன்று ஏராளமான அந்த அந்த தந்தையினுடைய குழந்தைகள் இரண்டாவது மனைவியினுடைய அல்லது மூத்த மனைவியினுடைய அந்த குழந்தைகளுக்கு கொடுக்காமல் இரண்டாவது மனைவியையும் இரண்டாவது மனைவியினுடைய குழந்தைகளும் முழுமையாக விழுங்கக்கூடியவர்கள் முழுமையாக அபகரித்து சொல்லக்கூடிய இவ்வாறு பல விதங்களிலே இன்று அனந்தர சொத்தினுடைய போராட்டம் அதில் இடம்பெறக்கூடிய அநீதிகள் சர்வ சாதாரணமாக இந்த பாடத்தை யாரும் விளங்குவதும் கிடையாது. மையத்தை அடைக்குவது மாத்திரம்தான் கடலை என்று நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். அந்த மையத்தினுடைய உடுப்பாக இருக்கட்டும், அந்த மையத்து உயிரோடு வாழக்கூடிய நேரத்தில் என்னென்ன பொருட்கள் இருந்ததோ அனைத்தும் அனந்தர சொத்து என்று அந்த தலையங்கத்தில் அவைகள் அனைத்தும் ஒன்று திரட்டப்பட வேண்டும். மூத்த மகன் சொல்லுகிறார், வாப்பாவுடைய வாகனத்தை நான் தான் எடுப்பேன், வாப்பாவுடைய கடையை நான் தான் எடுப்பேன் என்று அவ்வாறு வாதிடுகிறார்கள். ஏனைய அனந்தரக்காரர்களும் அதை புரிந்து கொள்கிறார்கள் என்றால் அங்கே பாபு தசாலு என்று பாபு தகாலு என்று அந்த பகுதியை பொகாசல் அந்த நேரத்திலே எவ்வாறு அனந்தர சொத்தை பங்கு வைத்து அவரை அதனை பங்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு பகுதியையும் எங்களுக்கு தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லடியார்களே. எனவே அனந்தர சொத்தில் யாரும் இனியளவாவது யாருக்கும் அணிவு செய்து விட வேண்டாம். எந்த பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், எனவே அவர்களுடைய அனந்தர சொத்தினுடைய அந்த பகுதியை வீட்டுக்குள்ள விளங்க வேண்டும். தந்தைக்குரிய பொருள் என்ன, தன்னுடைய மனைவிக்குரிய பொருள் என்ன, அதே ஒன்று வீட்டிலே இருக்கக்கூடிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்கும் இந்த சொத்திலே என்ன பகுதி இருக்கிறது என்ற விடயத்தை ஒவ்வொருவர்களும் தெளிவாக விளங்கி மௌத்துக்கு பின்னால் அந்த அனந்தர சொத்தை இஸ்லாம் கூறக்கூடிய முறையிலே அதை நாம் அழகாக பங்கேற்று நீரத்தை கடைபிடிப்பதே இஸ்லாமியர்களுடைய பாரிய கடமையாக இருக்கிறது. முற்காலத்திலே வாழ்ந்து பெண்களாக இருந்தவர்கள் கூட இந்த அனந்தர சொத்தினுடைய பாடத்தை மிக தெளிவாக ரொம்ப நீளமாக அவர்கள் தாராளமான விட்டுக் கொடுப்புடன் இஸ்லாமிய சரியாவை அழகாக கடைபிடித்திருக்கிறார்கள். அல்லமா இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சிஃபத்து ஸஃபா என்ற தனது கிதாபிலே இரண்டு பக்தாதிலே இருந்து இரண்டு ரயிசம் உள்ள பெண்களுடைய அவர்கள் அனந்தர சொத்திலே கையாண்ட அந்த நீளத்தையும் அந்த இறையக்கத்தையும் அந்த தேர்தலையும் அந்த பக்குவத்தையும் அழகாக அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஒரு இமாமாக இருந்தவர்கள் அவர்கள் ஆரம்பத்தில் தனது தந்தையினுடைய சகோதரருடைய தனது சாச்சாவுடைய மகளை நிக்காக முடித்திருக்கிறார்கள். ஒரு நாள் திடீரென இரண்டாவது நிக்காகவும் அவர்கள் முடித்து விட்டார்கள். இரண்டாவது நிக்காக முடித்த செய்தி மூத்த மனைவிக்கு கேள்விப்படுகிறது. அது கழித்ததாக ஒரு ஆறு மாத காலமாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் திடீரென மூத்த மனைவியிடம் இந்த இமாம் அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். திடீரென நோயாளியாக மாற்றப்பட்டு அந்த இடத்திலே அவர்கள் மரணத்தை தடைவிடுகிறார்கள். இந்த நேரம் அவர்கள் வஃபாத்தாக கூடிய நேரம் 8000 தீனார்களை அனந்தர சொத்தாக விட்டு அவர்கள் மௌத்தாகிறார்கள். அந்த மூத்த மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. இந்த மனைவி என்ன செய்கிறாள்? அந்த கணவனுடைய ஈன கிரிகைகள் அந்த ஜனாதாவுடைய முழு நிலைமைகளும் நடந்திருக்கு பின்னால் இந்த பெண்ணுக்கு தெரியும், என்னுடைய கணவர் இரண்டாவது நிக்காகவும் முடித்திருக்கிறார்கள். உடனே அந்த பெண் கடிதம் எழுதுகிறார், என்னுடைய பொண்ணனுடைய கணவர் என்னிடத்திலே வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய நேரம் அனந்தர சொத்தாக 8000 தீனார்களை அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவாக முன்வைத்திருக்கிறது, வஃபாத்தாகக்கூடிய நேரம் அந்த மையத்துக்கு மனைவி ஒன்றோ ரெண்டோ மூணோ நாளோ நாலு மனைவியாக இருக்கலாம். அவர் அந்த கணவருக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் மனைவிமார்களாக ஒன்றோ இரண்டோ மூன்றோ நாளோ இவர்கள் அனைவர்களுக்கும் அந்த கணவர் விட்டு சென்று அனந்தர சொத்திலிருந்து எட்டு கொடுக்கப்பட வேண்டும். எனவே அந்த மையத்துக்கு ஆண் குழந்தையாக இருந்தால் மீதமாக இருக்கக்கூடிய பகுதியை அவருக்கு அசபா என்ற அடிப்படையிலே அவருக்கு முழுமையாக அந்த பாக்கியான அந்த சொத்தை கொடுக்கப்படும் என்று அந்த அந்த தகவலை எழுதிவிட்டு இந்த அடிப்படையில் நான் நீயும் இவருடைய மனைவி என்ற அடிப்படையில் எட்டில் ஒன்றில் 1000 தீனாரை எடுத்து இதில் எனக்கு 500 உனக்கு 500 7000 தீனார்களை என்னுடைய அந்த ஆண் மகனுக்கு கொடுத்து விட்டேன் என்ற கடிதத்தை எழுதி 500 தீனார்களையும் ஒரு கொடியிலே போட்டு தனது அடிமை இடத்திலே கொடுத்து விடுகிறார்கள். அந்த அடிமை சென்று அந்த இரண்டாவது மனைவியினுடைய வீட்டிற்கு சென்று அந்த வீட்டை தட்டுகிறார். வீட்டை தட்டி அந்த இரண்டாவது மனைவியிடம் அந்த கடிதத்தையும் அந்த பொறியில் கொடுக்கக்கூடிய நேரம் அந்த பேச்சு பார்க்கிறார். அதை படித்துவிட்டு அடுத்த பக்கமாக எழுதுகிறார், என்னுடைய உன்னுடைய கணவராக இருந்தார், ஆனால் சில மாதங்களுக்கு முன்னால் அவர் எனக்கு 3 தலாக்கை சொல்லிவிட்டார். எனவே நான் இந்த தீனார்களுக்கு தகுதியற்றவன், நான் அவருடைய மனைவி அல்ல. இந்த 500 தீனாரும் மனைவி என்ற அடிப்படையில் உனக்கு சொந்தமானது என்று அந்த கடிதத்தினுடைய மறுபக்கமாக எழுதிவிட்டு அந்த 500 தீனார்களையும் அந்த பெண் திருப்பி கொடுக்கிறார் என்றால், மேலான கர்வான்களே, அன்பான சகோதரர்களே, பொதுவாக அரபு உலகத்திலே சக்கரத்துகளுக்கு பாதிக்கக்கூடிய வார்த்தை லர்தா என்ற வார்த்தை. இவள் மற்றவருக்கு என்ன அநீதி செய்வது, சொத்திலே எவ்வாறு சுரண்டுவது என்பதுதான். அங்கே 2 மனைவியாக இருக்கலாம், 3 மனைவியாக இருக்கலாம், அவர்களுக்கு இடையிலே ஏற்படக்கூடிய ஆகப்பெரிய கவலை சொத்து பங்கீட்டிலே இடம்பெறக்கூடிய அநீதி. ஆனால் இந்த 2 பெண்களும் இறையற்றம் உள்ள பெண்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தை மீறாமல் அழகாக குர்ஆனை முன்வைத்து அவருடைய வாழ்க்கையிலே யாரும் அநீதி இழைக்கப்படக்கூடாது என்று அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் அழகாக அதை பங்கிட்டுக் கொண்டார்கள். மேலான கர்வான்களே, அன்பான நேயர்களே, அனந்தர சொத்துடைய விடயத்திலும் எனவே தனக்கிலே ஏற்படக்கூடிய கோபங்களை அடிப்படையாக வைத்தோ குரோதங்களை அடிப்படையாக வைத்தோ பகவியை அடிப்படையாக வைத்தோ யாருடைய சொத்துக்கும் அநீதி செய்யாமல் நாங்கள் யாரையும் அதிலிருந்து நீக்காமல் இஸ்லாம் கூறக்கூடிய குர்ஆன் முன்வைக்கக்கூடிய இந்த அனந்தர சொத்துடைய இந்த சட்டத்தை விளங்கி அழகாக அவர்களுக்கு இடையில் கொடுப்பது இஸ்லாம் கூறக்கூடிய பாரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான கர்வான்களே, அன்பான சகோதரர்களே, இன்று எத்தனையோ ஒரே வீட்டிலே ஒரே மடியில வளர்ந்து ஒரே இரத்தத்தில் ஓடக்கூடிய சகோதரரும் சகோதரிக்கிடையிலும் அங்கே பூகம்பம் வெடிக்கிறது. தன்னுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய
மூத்த சகோதரனுக்கும் இளைய சகோதரனுக்கும் இடையிலே பிரச்சனை உருவாகிறது. மேலான சகோதரர்களே, பாப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் அங்கே பிரச்சனை வெடிக்கிறது. இன்று ஏராளமான தோற்றத்தில் இந்த பிரச்சனைகளுடைய வடிவம் பணத்தை அடிப்படையாக வைத்து அனந்தர சொத்தை இஸ்லாம் கூறக்கூடிய முறையிலே பேராத விளைவின் காரணமாக குடும்பம் குடும்பமாக வாழையடி வாழையடியாக இன்று தனக்குள்ளே பிரிந்தவர்களாக அந்த நிலைப்பாடு உருவாகி கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, எனவே அனந்தர சொத்தில் யாரும் இதிலே எந்த பொறுப்போக்கும் செய்யாமல் இஸ்லாம் கூறக்கூடிய பிரகாரம் ஒரு வீட்டிலே ஒரு மயிற்று விழுந்து விட்டால் அனந்தர சொத்தினுடைய பாடத்தை வளமாக்கிடத்தில் சென்று அழகாக தெளிவாக கேட்டு அதை பங்கீடு செய்யக்கூடிய முறையை அழகாக கையாளுங்கள். எனவே இந்த இந்நிலைக்கு பின்னால் வாழ்க்கையில் ஒரு சதமாக இருக்கலாம், ஒரு ரூபாயாக இருக்கலாம், அது அனந்தர சொத்து என்றால் அதில் யார் அதை அநியாயமாக மற்றவர்களுக்கு அதை கொடுக்காமல் பங்கீடு செய்யாமல் முழுமையாக நான் குடும்பத்தினுடைய மூத்த தலைவர் அல்லவா, நான் தான் இவ்வளவு காலமாக கடையை பராமரித்தேன், தொழிலை பார்த்தேன், எனவே இந்த சொத்துக்கு நான் தான் தகுதி என்று தாவாக்களை கோஷங்களை சவால்களை முன்வைத்து இஸ்லாமிய வரம்பை மீறுகிறார்கள், சரியத்தை மீறுகிறார்கள். வேறான சகோதரர்களே, எத்தனையோ அந்த பரம்பரையை சார்ந்தவர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக ஓரை குடிசை வீடுகளிலே ஏங்கி ஏங்கி இவ்வாறு அனந்தர சொத்திலே அநீதி இழைக்கப்பட்டவர்கள் கையேந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் யார் சுரண்டினார்களோ, யார் அநீதி செய்தார்களோ, யார் இருத்தரித்து செய்தார்களோ, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த மதுவின்களாக யார் அநீதி இழைக்கப்பட்டார்களோ இவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கையெழுத்தக்கூடிய நேரம் இவர்கள் முழுமையாக அந்த பதுவாவுக்கு உட்பட்டவர்களாக மாற முடியும் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவாக எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். மீரானே, அன்பான சகோதரர்களே, அதே போன்றுதான் இன்று ஏராளமாக மற்றவர்களுடைய பொருள்களை காணிகளை அபகரிக்கிறார்கள். 10 வருடமாக 20 வருடமாக இந்த நாட்டிலே அல்ஹம்துலில்லா எங்களுடைய முன்னோர்கள் மஸ்ஜிதுக்காக மதரசாக்களுக்காக விவேக விரைவிகளுக்காக ஏழைகளுக்காக ஏராளமான வக்குடைய பொருட்கள் இந்த நாட்டிலே அவர்கள் தூர சிந்தனையுடன் செயல்பட்டார்கள். ஏராளமான தடைகள், ஏராளமான தோட்டங்கள், ஏராளமான வீடுகள், அந்த மஸ்ஜிதுக்கு சொந்தமான ஏராளமான அந்த சொத்துக்கள் எங்களது இஸ்லாமியர்களுக்கு 20 வருடத்திற்கு முன்னாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதிலே இன்று அந்த வக்குருடைய காணிகளிலே மேலான சகோதரர்களே அதை கொடுக்காமல் உரிய வாடகையை கொடுக்காமல் அந்த வக்கிலே அநீதி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய வக்குடன் அவர்கள் விளையாடுகிறார்கள். இது லேசான காரியம் இல்லை. இதை நாம் ஒவ்வொருவர்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த பஜார்களிலும் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் 80 வருடம் வாப்பாட வாப்பா இந்த கடையை கூலி கெடுத்தாரே, குழந்தையும் வருகிறார், அவர் என்ன செய்கிறார், அந்த கடையை நிர்வகிக்கிறார். அதே போன்று 40 வருடமாக இருந்து 50 வருடமாக இருந்து 60 வருடமாக இருந்து எனவே உங்களுக்கு அரசாங்கம் ஏனும் என்று சட்டத்தை முன்வைக்கலாம். ஆனால் இஸ்லாம் ஒரு போதும் மற்றவர்களுடைய கடைகளிலோ மற்றவர்களுக்கு சொந்தமான காணிகளிலோ உங்களுக்கு இன்னியளவாவது யாருக்கும் எந்த அதிகாரமும் எந்த உரிமையும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் கையேந்து விட்டார்கள் என்றால் பரம்பரை பரம்பரையாக இந்த மதுரங்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பதுவாவுக்கு உள்ளாக்கக்கூடிய அந்த பயங்கரமான நிலை ஏற்படும் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று வடக்கு என்று தனக்கு சொந்தம் இல்லாத காணிகளுக்காக அதற்கு அவர்கள் அந்த தீசையும் சமைக்கிறார்கள், அதற்கு தோதுவாக வடக்காரர்களையும் பிடிக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, அன்பார நீயர்களே, பொய் சத்தியங்களையும் பொய் சாட்சிகளையும் முன்வைத்து மற்றவர்களுடைய சொத்தை அபகரிக்கக்கூடிய கூட்டமும் இன்று எங்களிடையே இல்லாமல் இல்லை. இன்று இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வகையிலே அதை சுட்டிக்காட்டக்கூடிய நேரத்திலே பொய் சத்தியங்களை கொண்டு மற்றவருடைய சொத்தை யார் அபகரிக்கிறானோ அல்லாஹ் அவனை விடமாட்டான். மேலான சகோதரர்களே, கபரிலே அவன் விழும்பக்கூடிய நேரம் அவனுடைய வாயிலிருந்து நெருப்பு ஜுவாலைகளின் மூலமாக நெருப்பிலே அவன் வேதனை கொடுக்கப்படக்கூடிய அந்த கோரமான காட்சிக்கு அவன் பின்தள்ளப்படுவான், அந்த வேதனைக்கு உள்ளாக்கப்படுவான் என்ற கருத்தை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, எனவே வாழ்க்கையில் இன்று இடம்பெறக்கூடிய ஏராளமான அநீதிகள், தனது மனைவிக்கு செய்யக்கூடிய, கணவன்மார்கள் செய்யக்கூடிய அநீதிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வியாபார நிலையங்களிலே ஒரு பொருளை ஒரு மனிதரிடம் நாம் வாங்குகிறோம், ஒரு கடனுக்கு வாங்குகிறோம். மேலான சகோதரர்களே, உரிய நேரத்திலே கடனை கொடுக்காமல் தனக்கு வசதி இருக்கிறது, ஆனாலும் கூட காட்டு போக்கு சொல்லி இழுத்தடைத்து அவருடைய கடனை கொடுக்காமல் செய்யக்கூடிய செயலும் அநீதி என்பதை மக்களும் என்பதாக ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநீதிகளுடைய ஏராளமான பகுதிகளை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். இதே போன்றுதான் கூலியாளர்களாக வேர்வை சென்று இன்று கஷ்டப்பட்டு ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். முழுமையாக அவரிடமிருந்து அதிகமான வேலைகளை எடுக்கிறோம் மேலான சகோதரர்களே. ஆனால் ஊழியர்களுக்கு, அந்த ஏழை மக்களுக்கு என்ன கூலியை கொடுக்க வேண்டுமோ அந்த கூலியை கொடுக்காமல் அதை அநீதி செய்யக்கூடியவர்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். முன்னால் அதை கொடுத்து விடுங்கள் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பகுதியை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, அன்பான அடியார்களே, இதே கொண்டுதான் வேலை தரங்களிலே வேலை செய்யக்கூடிய ஏராளமான கூலிக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் அங்கு அவர்கள் வியாபார நிலையங்களில் நீதத்தை, உண்மையை, நேர்மையை அவர்கள் முன்வைத்து அந்த வியாபார நிலையங்களிலே நடக்கக்கூடிய நேரம் அங்கிருக்கக்கூடிய முதலாளி உனக்கெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய இந்த யுக்தி தெரியாது, நுணுக்கம் தெரியாது, வியாபாரம் என்றால் ஏமாற்ற தெரிய வேண்டும், எதிரையை பார்ப்பாங்க காட்ட வேண்டும், நடிக்க தெரிய வேண்டும், வரக்கூடியவருடைய தலையிலே மாயா ஜாலங்களை சொல்லி அந்த சாமானை சேல் பண்ணக்கூடிய அந்த யுக்தி தெரிய வேண்டும், எதிரை பொருளுடைய உண்மையான விதங்களை உண்மையை உண்மையாக சொல்லக்கூடியவர்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள். இவ்வாறும் இன்று அநீதிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, எனவே இந்த அநீதியினுடைய இந்த நிலைமையில் அநீதியான விடயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லாஹ்வை சயந்து கொள்ளுங்கள். ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் மாத் பின் ஜபல் அவர்களை எவனுக்கு அனுப்பக்கூடிய நேரம், நபி அவர்கள் சொன்ன நசீஹத் என்ன, அநீதி இழைக்கப்பட்டவருடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்கள். அவன் கையேந்து விட்டால் அல்லாஹ் நேரடியாக அவனுடைய துவாவை அங்கீகரிக்கிறான். அவன் காபிராக இருக்க முடியும். மேலான சகோதரர்களே, அவன் அல்லாஹை மறுத்தவனாக இருக்க முடியும். அவன் அநீதி இழைக்கப்பட்டால் அவன் கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹ் அநீதி செய்தவனுக்காக அதை அங்கீகரிக்கிறான் என்பதாக ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள் என்றால், சில இமாம்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாட்டிலே வாழக்கூடிய அனைவர்களும் குஃபார்களாக இருக்கிறார்கள், மாற்று மதத்தில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நாட்டிலே ஆட்சி அங்கே நீளமாக தௌலா ஆதிலா நீளமான ஆட்சியை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கிறான். எந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைவர்களும் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள், மூமின்களாக இருக்கிறார்கள், ஆனால் நாட்டிலே ஆட்சி அது அநீதி உண்டாகிறது என்றால் இஸ்லாமியர்களாக முழுக்க அனைவர்களும் மூமின்களாக இருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் ஒரு போதும் அநீதியான ஆட்சிக்கு, அநீதி நடக்கக்கூடிய நாட்டுக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்று அந்த பாடத்தையும் இமாம்கள் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, எனவே பதுவாசிய அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அல்லாஹிடத்தில் எந்த விதத்தில் கரமேந்துகிறார்களோ அதே விதத்திலே அநியாயக்காரர்களை அல்லாஹ் பிடித்து விடுவான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நடந்து இருக்கிறது. இமாமுனா புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அநீதி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன என்பதற்கு தெளிவாக அவருடைய சஹீஹிலே இருந்தார்கள். இவர்களை பற்றி அங்கே சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர்களிடத்திலே இவர்களை வீணாக அவர்கள் செல்ல அதாவது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தான். முதலாவது குற்றச்சாட்டை இவர் கவர்னராக இருக்கிறார், யுத்தம் விடுபடக்கூடிய நேரம் யுத்த படையுடன் செல்ல மாட்டார். இரண்டாவதாக நீதமாக கனிமத் பொருட்களை பங்கீடு செய்ய மாட்டார். மூன்றாவதாக அவர் மக்களுக்கிடையிலே தீர்ப்பின் நீதமாக கடைபிடிக்க மாட்டார் என்று வீணாக அநீதியான முறையில் இவர்களை ஹலத் உமர் பின் கத்தாபிடம் இந்த மனிதர் சொல்லி வைத்தார். உடனே ஹலத் சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும அதில் ஃபக்ரஹு, அல்லாஹும அதில் உம்ரஹு வ அதில் ஃபக்ரஹு, யாலா இவனுடைய ஆயுட்காலை நீளத்து நீளமாக ஆக்கி கொடுப்பாயாக, அது மாத்திரமல்ல இவனுக்கு வறுமையின் நீளமாக கொடுப்பாயாக, சித்தனாக்களை கொண்டு இவனை சோதித்து விடுவாயாக என்று அல்லாஹிடத்திலே கையெழுந்துகிறார்கள். மேலான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, அந்த ரிவாயத்திலே வருகிறது இந்த பனு சாதா அபு சாதா என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் எவ்வளவுக்கு நீண்ட ஆயுட்காலம் கொடுக்கப்பட்டார் என்றால் அவருடைய கண் மயிரும் அதுவும் நரைத்து விட்டது. நீண்ட ஆயுட்காலம் கொடுக்கப்பட்டாரு, பஜாரில பாறையில சுத்தி கொண்டிருப்பாரு. அது மாத்திரமல்ல பஜாரில பிச்சை கேட்டுக்கொண்டு தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமையினுடைய நிலைமையை மக்களிடத்திலே கேவலமான முறையிலே அவர் யாத்திரை கேட்டுக் கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல பஜாரில பாறையில செல்லக்கூடிய பெண்களுடைய தொடையிலே அந்த முதிர்ச்சியான அந்த வயோதிகமான நேரத்தில கூட தொடைகளிலே அடித்து இஸ்லாமை கிளப்பக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாரு. இவற்றை கேட்கப்படக்கூடிய நேரம் எல்லாம் சொல்லுவாரு, சாதுனுடைய அந்த அந்த மனிதனுடைய பதுவா எனக்கு காக்க அளவதை தாக்கி விட்டது என்று இவர் பதில் சொல்லக்கூடியவராக இருந்தார். பேரான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, எனவே மதுவும்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அல்லாஹிடத்திலே எப்படி கையேந்துவார்களோ எப்படி துவா செய்வார்களோ அதே மாதிரி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இறுதி நிலைமைகளையும் அல்லாஹ் மாற்றி விடுவான். ஏராளமான நிகழ்வுகளை உங்களுக்கு முன்னால் சொல்ல முடியும். அவர்கள் ஜமனுடைய யுத்தத்துக்கு சென்றிருந்தார்கள். நாலா பக்கம் மறைக்கப்பட்டு கூடாரத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரம் அயும்பின் லவி அல் முஜாசி என்று சொல்லக்கூடிய ஒரு முனாபி ஹலத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்த கூடாரத்துக்களே சென்று திரையை அவன் நீக்கிவிட்டு ஹலத் ஆயிஷாவை பார்த்துட்டான். ஆயிஷாவை பார்த்து வெளியில சொன்னான், இன்னி அராஹா இல்லல் ஃபமைரா, இந்த கூடாரத்துக்களே சிவத்த நிறம் இல்ல ஒரு பெண்ணை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லக்கூடிய நேரமே ஹலத் ஆயிஷா உடனே அல்லாஹிடத்திலே அவர்கள் செய் என்று சொன்னார்கள். யா அல்லாஹ் இவனை கூரமாக்கி விடுவாயாக. அடுத்ததாக கேட்டார்கள், யா அல்லாஹ் வஃபத்த யதைஹி, அவனை இரண்டு கையையும் துண்டிக்க செய்வாயாக. யா அல்லாஹ் வஃபத்த சித்ரஹு, அவனுடைய மானஸ் அவனை மானசிங்கமாக ஆக்கி விடுவாயாக. அது மாத்திரமல்ல அவனை நிர்வாணியாக மாற்றிவிடுங்கள் என்று அல்லாஹிடத்திலே ஹலத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மன்றாடுகிறார்கள். ரிவாயத்திலே அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் விதாயா வ நிஹாயா என்ற கரணத்திலே கொண்டு வருகிறார்கள். கடைசியாக இவனை பிடிக்கப்பட்டு இவனை இரண்டு கைகளும் துண்டிக்கப்பட்டு சிலுவையிலே நடு பஜாரிலே ஒரு பாலடி அதாவது அவனை சிலுவையிலே அறைந்து நிர்வாணமான முறையிலே அவனுடைய கால் கைகள் துண்டிக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு அல்லாஹ் அவனுடைய மூத்தை ஆக்கினான் என்பதாக வரலாற்றை முடிக்கிறார்கள் என்றால் மீனான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, எனவே எமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் இன்னியளவாவது யாருக்கும் எந்த மனத்தாக்கத்தையும் பேசினாலே எங்களை செயலாலே எங்களை வியாபாரத்திலே எங்களை குடும்ப வாழ்க்கையிலே எங்களுடைய உத்தார்கள் எங்களுடைய மனைவி மக்கள் யாருக்கும் எந்த அநீதி செய்யாமல் யாருக்கு என்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த கடமைகளை முறையாக நிறைவேற்றி ரப்பனுடைய அந்த நெருக்கத்தை அந்த மக்களத்தை அந்த ரஹ்மத்தை அடைந்து முத்தகீன்களுடைய நெல்லவர்களுடைய கூட்டத்தில் இணையக்கூடிய நெற்பாக்கியத்தை சந்தருவானாக. யாவா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவதாக. உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் நெல்லவர்களாக எங்களுக்குள்ள பொக்கூசுகளை பெரியவர் நிறைவேற்றக்கூடிய முத்தகீன்களுடைய கூட்டத்திலே இணைத்து விடுவாயாக. யாவா எங்களுடைய கடமைகளை பெரியவர் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கி விடுவாயாக. உலகத்திலே வாழக்கூடிய நேரம் எமது பேசினால் எமது உறுப்புக்களினால் யாருக்கும் எந்த அநீதிகளும் செய்யாமல் யாருடைய மானத்தையும் கீழே கிழிக்காமல் யா அல்லாஹ் கண்ணியமாக மற்றவர்களின் இஸ்லாம் இவ்வாறே அவர்களுடன் விட்டுக் கொடுப்புடன் தாராளமான மனப்பாங்குடன் மன்னிப்புடன் வாழுமாறு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே முறையிலே வாழ்ந்து மற்றவருடைய துவாக்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்லவருடைய கூட்டத்திலே எங்களை இணைத்து விடுவாயாக, எங்களை மௌத்தை யாழ்லா சந்தோஷமாக ஆக்கி தந்துடுவாயாக, சிரித்தவர்களாக, துவா செய்தவர்களாக, குர்ஆனை ஓதியவர்களாக, ரிக்ர் செய்தவர்களாக எங்களை மௌத்தை ஆக்கி தந்துடுவாயாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹ்.
இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத்.